தேவாவியானவரே, தங்கி ஹோலீஸ்வரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிற ஆவியான தேவனே, எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும், எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டுமப்பா, நிரம்பி கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், மனவேதனைகள், பாரங்கள், சஞ்சலங்கள், எல்லாம் சந்தேகங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஐயா. உம்முடைய அன்பினால நிரப்புங்கப்பா, உம்முடைய ஆவியால நிரப்புங்க, உம்முடைய அன்பினால நிரப்புங்க, உம்முடைய ஆவியால நிரப்புங்க. கடந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் திரும்ப தூக்கி நிறுத்துங்கப்பா, தூக்கி நிறுத்துங்க. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறாங்க, உம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துகிறாங்க. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்க. பயங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், நன்மைகள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில், கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்மை செய்வராக சுத்தி திரிந்தவரே, நன்மை செய்வராக சுத்தி திரிந்தவரே, நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம் ஐயா. இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அப்படியே நீ இருக்கிறீர் ஐயா. விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவாவியானவரே, எங்கள் மத்தியிலே கிரிய செய்யுங்க, எங்கள் மத்தியிலே கிரிய செய்யுங்க. மாற்றங்கள் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், தேவன் பக்கமாக திரும்பட்டும். உலகத்தை அல்ல, பாவத்தை அல்ல, ஆண்டவரே இயேசுவே, உன் பக்கமாக எங்களை திருப்புங்க, உன் பக்கமாக எங்களை திருப்புங்க. ஆண்டவரே, பாவங்கள் உண்மை விட்டு புரிக்காதபடி, பரிசுத்த குலச்சைகள் உண்மை விட்டு புரிக்காதபடி, எங்களை உன் பக்கமாக திருப்புங்க, திருப்புங்க, திருப்புங்க. ஆவியான தேவனே, எங்களுக்குள்ளே கிரிய செய்கிற கர்த்தருடைய ஆவியானவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவாதி தேவனே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவாதி தேவனே, எங்க நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள், நோக்கங்கள், சிந்தனைகள், கிரியைகள், செயல்கள் எல்லாவற்றை ஆராய்ந்து அறிந்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை சந்தியும் ஐயா, சபையை சந்தியும் ஆண்டவரே, சபையை சந்தியும் ஐயா. உடைய வரியைக்கு ஆயத்தப்படட்டும் சபை, உடைய வரியைக்கு சபை ஆயத்தப்படுவதாக, தடைகள் எல்லாம் நீங்குவதாக, பிசாசின் கிரியைகள் அகன்று போவதாக, இருள் நீங்குவதாக, காரிருள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்திலே வெளிச்சம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, பாவத்தின் மேல வெற்றி உண்டாவதாக, பாவத்தின் மேல இயேசுவின் நாமத்திலே வெற்றி உண்டாவதாக, வாழ்வு உண்டாவதாக, நன்மை உண்டாகட்டும். ஓ கர்த்தாவே, இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தை பார்த்தது போதும் ஐயா, அசுத்தங்களை பார்த்தது போதும் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, மனுஷங்களை பார்த்தது போதும் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக, நன்மை வருவதாக, வானத்தை பூமியை உண்டாக்கின கட்டிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதாக, உதவி வருவதாக, நன்மை வருவதாக. கூப்பிடுகிறோம், உன் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. பர்திமேயோ என்கின்ற ஒரு பிறவி குருடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது அவன் மேல் மனதுருகி அவனுக்கு அற்புதம் செய்தீரே. நீ நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம் ஐயா. இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே அப்படியே இருக்கிறேன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறேன், நன்மைகளை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நன்மைகள் நடக்கட்டும் ஐயா, கிருபைகள் பெருகட்டும். ஓ பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, தூக்கி நிறுத்துங்கன்னு நாங்கள் வந்தா. நன்றி தகப்பன், நன்றி ஐயா, நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும், மகிமை உண்டாகும், மகிமை உண்டாகும். இயேசுவின் நாமத்திற்கு தாவே உட்காரம். இவை சீரர் பிளீஸ்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த வேளையிலே தேவனுடைய செய்திக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இயேசு இப்படியாய் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். மட்டுமல்ல, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார். மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள். அப்படியெல்லாம் இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் கேட்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இன்னொரு காரியத்தை இந்த நாட்களில் சபையில நான் அவதானித்து வருகிற ஒரு இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னால் புரியுதுமா இருக்கும். என்னவென்றால், இன்றைக்கு பலர் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆண்டோட வசனத்தை கேட்கிறார்கள். தேவன் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆதி காலங்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவுளம் பற்றின தேவன், பிதாக்களோடு பேசின தேவன், இந்த கடைசி காலத்தில் தன்னுடைய குமாரன் மூலமாக நம்மோடு இடைபட்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பேசியும் கேளாதிருக்கிற ஒரு மனுஷன், அவன் முடிவு ரொம்ப பரிதாபமாகவே இருக்கு. தேவன் பேசியும் கேளாத ஒரு மனுஷனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக பயங்கரமாக. ஆகவே நான் உங்களுக்கு அன்பை சொல்ற ஒரு காரியம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள், அதை உணர்ந்து திருந்திர ஜனங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் சபைகளில். ஆகவேதான் சொன்னாரு, அனலுமில்லாம குளிர்வில்லாம இருந்தா வாயிலிருந்து ஒரு வாந்தி பண்ணு. யாருக்கு இந்த வார்த்தையை ஆண்டு அனுப்பினாரு? சபையில் இருக்கிற தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். ஆகவே நீ உயிருள்ளவன் என்று பேர் பெற்று சித்தவனாக இருக்கிறார். யாருக்கு தேவன் அந்த வார்த்தை அனுப்பினார்? சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அதை அனுப்பினார். என்ன கருமானவர்களே, என்னையும் உட்கார்ந்திருக்க ஒவ்வொருடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணி அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும். ஆகவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக, அதாவது அந்த வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுவோம், சப்மிட் பண்ணணும். மலப்பிரசங்கத்தை இயேசு முடிக்கும் போது, நான் சொல்லிய இவைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். சொல்லுவைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் மடன் மேலே வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பினார். ரெண்டு பகுதியும் வீடு கட்டுது, ஆனா வித்தியாசம் எப்பொழுது தெரியுது? பெருமலை வந்து பெருங்காற்று அடித்த போதுதான் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு அநேகர் இயேசுவை தெய்வன் என்று விசுவாசித்தாலும் அவருடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்களால் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடாக ஒரு குடும்பமாக இருந்தால், ஆண்டோட வார்த்தையை நாம் கருத்தாக நாம் கேட்கணும், கவனமாக கேட்கணும், அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். நான் அடித்து சொல்லுவேன், நீங்க கண்மலையிலே கட்டப்பட்ட வீடுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ இதனால நாம் தேவனுடைய வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். எல்லோரும் நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு எழுதிட செய்கிறோம். மார்க்கு எழுதுகிற செய்தி நூல் 11:13 வசனத்திலிருந்து நாம் வாசி கேட்போம். மார்க்கு 11:13 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீடர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விக்கிரவர்களுடைய ஆதனங்களையும் கவிழ்த்து, சாயங்காலமான போது அவர் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் வரும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கொண்டு அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான்.
சரி, இப்ப கவனிங்க. ஆண்டவர் இயேசு தூரத்தில் உள்ள ஒரு அத்திமரத்தை பார்த்து அதில் ஏதாவது அகப்படுமோ என்று நினைத்து கிட்ட போனார். அதில் ஒன்றுமே காணாதபடியால், இலைகளே அல்லாமல் கனிகள் ஒன்றையும் காணாதபடியால் ஆண்டவர் இயேசு அந்த அத்திமரத்தை சபித்தார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோ அதை சபித்த பிற்பாடு அந்த மரம் பட்டு போயிடுச்சு. அப்படியே நீங்க அதை வைத்துக் கொண்டு இந்த ஒரு வேத பகுதியை நீங்க வாசிங்க. லூக்கா எழுதுற நற்செய்தோல் 12 அதிகாரம் சீக்கிரம் வாங்க. லூக்கா எழுதுற நற்செய்தோல் 12 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து படி.
இரண்டு காசுக்கு 5 அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படும்.
லூக்கா 13 அதிகாரம் 6 வசனத்தில்
அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான்
என்றார். இங்க நீங்க சொல்ற திராட்சை தோட்டத்தின் மத்தியில ஒரு அத்திமரம், அதுல கனிய தேடின போது ஒன்றையும் காணவும், அப்பொழுது வெட்டி போடு என்று சொன்ன போது, இது ஒரு வருஷம் கை கொடுங்க, கனி கொடாவிட்டால் அதை வெட்டி போடலாம் என்று சொல்லி சொல்லப்படுறது. அதே அப்படியே வைத்துக் கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5 அதிகாரம் அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5 அதிகாரம் ஒன்றிலிருந்து படி, சீக்கிரமா படி. ஒன்றிலிருந்து,
இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடி நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகப்பேன், அது மிதியுண்டு போம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும்.
இந்த 3 காரியங்களையும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். அது என்னவென்றால், அத்திபுரத்தில் ஆண்டவர் பார்த்தார், ஏதாவது கடி அகப்படுமான்னு சொல்லி அதை கிட்டு போய் பார்த்தபோது அதில் ஒரு கடி கூட காண ஆண்டவருக்கு ஏமாட்டேன். ஆகவே அந்த மரத்தை சபித்தார் அப்படின்னு எழுதப்பட்டது. சாயங்காலமே அது பட்டு போயிடுச்சு. திராட்சை தோட்டத்துக்கு மத்தியிலே ஒரு அத்திவர், அதுவும் கனி கிடைக்குமோ சொல்லி எஜமா தேடி பார்த்தபோது அதுல ஒன்று காணவில்லை. ஆகவே இதை வெட்டி போடும், இதனால பிரயோஜனம் இல்லை, இந்த நிலத்தை கெடுக்குது, தோட்டத்தை கெடுக்குது, ஒரு நன்மையும் இல்லை, இதை வெட்டி போடு அப்படின்னு ஒரு குரல். ஒரு வருஷம் கை கொடுங்க, அந்த வருஷமும் அடிஷனலாக வன்னியர், அந்த வருஷமும் அது கனி கொடுத்தா சரி, இல்லாட்ட அதை வெட்டி போற. இங்கும் எஜமானுக்கு ஏமாற்றம். 5 அதிகாரத்தில் ஏசா திகசி புத்தர் பார்க்கிறோம், திராட்சை தோட்டம் நல்ல கனிகளை தரும் என்று அதுக்கு வேலி அடைத்து கற்கள் எல்லாம் புறக்கி சுத்தப்படுத்தி காத்திருந்தார். அது கனிகளை கொடுத்தது, ஆனா அது கசப்பான கனி. அங்கும் ஆண்டவருக்கு ஏமாற்று. சோ இப்ப ஆண்டவர் மரங்களை குறித்தா கவலைப்படுகிறார். நல்ல கனி கூடாது மரமல்ல, வெட்டுண்டு அக்கடியிலே போடப்படும் மரமானது அது கனிகளாலே அறியப்படும் அப்படின்லாம் ஆண்டவரே சொல்றாரு. ஆண்டவர் மரத்தை குறித்தா கவலைப்படுகிறார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாத இருப்பாயாக அப்படின்னு வேத சொல்வது ஆண்டவர் மாடுகளை குறித்தான் கவலையா இருக்கிறார். எனக்கு அறிமாறவர்களே, நம்மை குறித்துதான் தேவன் பேசுகிறார். இங்கே சொல்லப்பட்ட 3 இடங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மையமாக வைத்து பேசுறது நாம் பார்க்க முடியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அத்திமரம் மிக முக்கியமான ஒரு இடத்தை எடுக்கிறது. இயேசு தன்னுடைய வருகை கொண்டு சொல்லும் பொழுது அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அத்திமரம் துளிவிடும் பொழுது அதன் வசந்த காலம் சமீபமாக இருக்கின்ற அறிஞர் சொல்லி சொன்னார். அத்திமரம் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கொடுக்கிறது. சோ இன்னைக்கு அத்திமரம் என்கின்ற இஸ்ரவேல் நாடு சுதந்திரம் அடைந்து இன்னைக்கு பல வருடங்கள் ஆயிட்டது. ஆகவே வசந்த காலம் ஆண்டவருடைய வருகை நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இதை குறித்து நான் கடந்த நாட்கள் நான் கூட பேசியிருக்கேன். ஆண்டவருடைய நாமத்து மகிமையுண்டான. சோ இந்த மூன்று காரியங்களை நாம் வைத்து பார்க்கும் போது ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரியுது, மூன்று இடங்களிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக போயிருக்கு. கனி கிடைக்கும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார், ஆனால் அங்கே கனிகள் காணப்படவில்லை. எஜமானுக்கு ஏமாற்றம். சரி, நம்முடைய வாழ்விலும் சில நேரத்தில் சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் ஆகும் போது நம்முடைய வாழ்வில் வருகிற நினைவுகள் எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்பது நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும். சில எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்விலே, அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் ஆகும் போது நம்முடைய வாழ்விலே வருகிற பொறுப்பு, கசப்பு, கோபம், பல காரியங்கள் நம்முடைய மனதிலே வருகிறது. சோ ஆண்டவரும் காலம் கொடுத்தார், கனி நல்ல கனிகளை கொடுக்கும்படி சொல்லி காலங்களை கொடுத்தார், நேரத்தை கொடுத்தார், ஆனால் அது நல்ல கனி கொடுக்கல். ஆகவே ஆண்டவருடைய உள்ளத்திலே வேதனை முடிவு என்ன, அந்த அத்திபலத்தை சபித்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். சில கரிமானவர்களே, நாமும் எங்கேயோ இருந்தோம், ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். இதற்காக தெரியுமா, தனக்கு ஏற்ற கனிகளை தரும்படியா. நானோ தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட பச்சையான ஒளிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மை சபையிலே கொண்டு நாட்டி வைத்திருக்கிறார். எதற்காக என்றால், ஆண்டவருக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கணும். அவ இந்த நாளிலே கனி நிறைந்த வாழ்வு, தி ஃப்ரூட்ஃபுல் லைஃப் என்கிற தலைப்பிலே இலகுவான நமக்கு தேவையான அல்லது நடைமுறையான ஒரு செய்தியை நாம் பார்த்து தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து நாம் செபித்து நாம் முடிக்க போறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். சரி, இப்ப இயேசு இப்படியாய் சொன்னார், மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும் என்று சொல்லி. எல்லா திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு 12 அதிகாரம். எல்லாம் விடுங்க தயவுசெய்து. மத்தேயு 12 அதிகாரம் அதிலே 32 படிங்க. 32,
எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு
மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது உண்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதை சொல்லிட்டு அடுத்த வசனமே சொல்ற தெரியுமா,
மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள்.
சோ
மரமானது அதன் கனியினால் அறியப்படும்.
மர அதில் அண்ட நிமிடம் மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும். இதை வச்சு நம்ம பார்க்கும் போது நமக்கு ஒரு காரியம் தெளிவாடுது. முதல் வசனம் என்ன சொல்லுது, மனுஷகுமானுக்கு விரோதமாக சொல்லப்படுற வார்த்தைகள் மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்தாமனுக்கு விரோதமாக சொல்ற வார்த்தைகள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. இதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். அகரிசுவர்
மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று
சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, கனி என்றா என்ன, எல்லா கவனிங்க, கனிகள் என்றா என்ன. இப்ப ஒருவர்கிட்ட கேட்டா ஒவ்வொரு விளக்கம் நாம சொல்லுவோம். ஆனா கனி என்ற ஒரு ஒரு சிம்பிளா நீங்க சிந்திக்கிறது ஒரு காரியம் சொல்ற தயவுகள், ஒரு மரம், அந்த மரம் தன்னில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணது பாருங்க, தண்ணில இருந்து தயாரித்து வெளியில அழிக்கிறது என்ன, அதுதான் பழம் அல்லது கனி என்று சொல்றோம். அப்ப ஒரு மனம் தனக்குள்ள ஒன்றை தயாரித்து அழிக்குது, ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. சோ அதுக்கு தான் பேர் கனி. அவை அந்த கனிகளை வைத்து அந்த மரம் நல்லதா கெட்டதான்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம், பகுத்தறிகிறோம். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அப்போ ஒரு மரம் நல்லதா கிட்டதான்னு சொல்லி நாம் எங்க வகை இருக்கிறோம், அது கொடுக்கிற கனிகளை வைத்து அது நல்ல மரம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். இன்னைக்கு இந்த இப்ப மாம்பழ காலம், நல்ல இனிப்பான மாம்பழம் வந்துட்டா அது நல்ல மரம் அப்படின்னு சொல்றோம் பாரு, நல்ல மரம். நான் வண்டியில் நிற்கும் போது எனக்கு மாங்காய் சாப்பிட சேர்த்து ஒரு வீட்டில் உண்டு, ஒரு நாலஞ்சு அதை கட்டிச்சு பார்த்த பச்சை புளியறந்து இருந்த பொறுப்பு எல்லாம் கட்டு போயிடுச்சு. சோ என்ன சொல்ற கேளுங்க, நல்ல இனிப்பான கனிகளை தித்திப்பான கனிகளை கொடுக்கும் போது நான் சொல் நல்ல மரம் பாரு, நல்ல மரம். ஆனா ஒரு மரம் அது அது புளிப்பான அல்லது ஒரு பாவிக்க முடியாத கனிகளை கொடுக்கும் போது என்ன மரம் அப்படி சொல்லி நாமளே சலித்து விடுறோம் இல்லையா பாரு. ஆகவே ஒரு மரம் தனக்குள்ள தயாரிக்கிற கனிகளை வைத்து தான் பழங்களை தான் நாம் கனிகள் சொல்றோம். இதே போலதான் எக்ஸாக்ட்லி லைக் தட் நான் சொல்ல கேளுங்க, நமக்குள்ளே இருந்து தயாரிக்கப்பட்டு வெளியில வருகிற காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற கனிகள் என்பதை மறந்துடக்கூடாது. இப்ப ஆண்டவர் நம்ம ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறார், நாம் ஒரு மரத்துக்கு ஒப்பிடுகிறார். இப்ப நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற கனிகள் என்றா என்ன, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய நோக்கங்கள், இவைகளே நமக்குள்ள இருந்து நாம் தயாரித்து அளிக்கிற கனிகளா. இப்ப இங்க கவனித்து பாருங்க, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொல்லப்படும் வார்த்தைகள் மன்னிக்கப்படும், பரிசுத்தாமனுக்கு விரோதமாக சொல்லப்படும் வார்த்தைகள் மன்னிக்கப்படும். அதுக்கு பிறகுதான் சொல்றாரு மரமானது அதன் கனிகளாலே அறிவிக்கப்படும். அர்த்தம் என்ன, நம்முடைய நமக்குள்ள இருந்து வருகிற வாயின் வார்த்தைகள் நமக்குள்ள இருந்து புறப்படுற கனிகள் என்பதை மறந்துடக்கூடாது. ஹலோ, நமக்குள்ள இருந்து வருகிற வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இருக்குதே, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற வெளிப்படுகிற கனிகள் என்பதை மறந்துடக்கூடாது. கீழே படிங்க, அங்க நல்லா கவனிங்க.
பிரியம்பாண்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நல்லமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிசத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிசத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டுமென்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏனெனில்
உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே.
இவ்வளவு வசனமும் எதை குறித்து சொல்றாரு, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகளை இயேசு இங்க மென்ஷன் பண்ற. அப்ப நாம் நமக்குள்ளே நினைத்து, நமக்குள்ள எண்ணி, நாம யோசித்து, நமக்குள்ள இருந்து வருகிறது பாருங்க, வாயால வெளியில வார்த்தைகள். இந்த வாயால வருகிற வார்த்தைகள் எல்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வருகிறது வாயால். அவதான் இயேசு சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். விரியம் பாம்பு குட்டிகளே, உங்களை எல்லாம் இயேசு சொல்றார் பரிசுப்பாது, விரியம் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்கள் எப்படி பேசு. அப்ப மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். ஆகவே நான் சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க. நமக்குள்ளே இருந்து வருகிற வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கனிகள், அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாம் கொடுக்கிற பழங்கள் கனிகள் என்பதை தயவு செய்து மறந்துடாதே. ஆகவே ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகளை வைத்து அந்த மரம் நல்லதா கெட்டதா என்பதை நாம் எடை போடலாம் இல்லையா. மரமானது அது கனிகளால் அறியப்படும். ஹலோ, சொல்றதல்ல கவனி, சொல்றதல்ல கவனி. மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உள்ள வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், புறப்படுற வார்த்தைகள் அவை எப்படிப்பட்டவை என்பதை நமக்கு புலப்படுத்ததுதானே. இவைகள் தான் கனிகள், மறந்துடாதே. இன்னைக்கு சிலரை பாருங்க, எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க, குட்டுப்படுத்திட்டே இருப்பாங்க, அல்லது அது சரியில்லை இது சரியில்லை, அவன் அப்படி இவன் அப்படி, அந்த குடும்பம் அப்படி இந்த குடும்பம் அப்படி, அந்த சபை அப்படி இந்த சபை அப்படி, அத்தப்பு ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். காரணம் பற்றி தெரியுமா, மரம் நல்லதா இருந்த நல்ல கரியல கொடுக்கும். நான் சொல்றதை நீங்க யோசிச்சுப்பாரு, நான் சொல்றதை யோசி. மரமானது அது கனிகளால் அறியப்படும் என்று இயேசு இப்ப சொல்ற வசனத்தை நீங்க வாசிச்சுக்க நினைப்பாரு. ஆகவே தயவு செய்து நான் சொல்றத கவனிங்க, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற கனிகள் என்பதை மறந்துடாது. நம்முடைய வாயில் வார்த்தையினால நான் நீதிமானோ குற்றவாளிகளும் சொல்லி ஆண்டவரே தீர்ப்பார் என்று கடைசி நம்ம வாசிச்ச வசனம் சொல்லுது. வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியமாக இருக்கு. எனக்கு அவனிங்க ஒரு மனுஷனுடைய வாயின் வார்த்தைகள் சரியில்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இருதயம் சரியில்லை. சொல்ல போனா மரம் சரியில்லை. ஆண்டவருடைய வசனத்தை எப்படி சொல்லுவோம்? மரம் சரியில்லை. அப்ப மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதுன்னு சொல்லி, அப்ப கனிகளாலே ஒரு மரம் அறியப்படுது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் அவன் இன்னார் என்பதை நமக்கு வெளிப்படுத்து. அவன் நான் சொல்றத கவனிங்க, நாம் பேசுகிற வார்த்தைகளை மற்றவர்கள் நிதானிக்கிறார்கள், தேவனும் கேட்கிறார், பிசாசு கேட்டு இருக்கிறார், மறந்துடாது. சோ நாம பேசுற வார்த்தைகள் ஏதோ காற்றோட கலந்து அப்படியே போயிருந்து நாம் நினைச்சிடக்கூடாது. நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒருவேளை நாம் கூட மறந்துருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒருபோது மறக்கிறதில்லை. ஒரு வசனம் படிங்க, சங்கீதம் 50வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் எல்லாம் எடுங்க, 50வது அதிகாரம் ஒரு வசனம்
விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குறாய்.
இவைகளை
நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு
அவைகளை ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அடுத்த வருஷத்துக்கு படிய
தேவனை மறக்கிறவர்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பூரி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை.
இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேச ஆறி அமர்ந்து வசதியாக இருந்து மற்றவர்களை பற்றி கதைக்கிற, அதான் பொல்லாதவங்களுடைய கூட்டத்தோடு நீ சேராத, பாவியோட வழியிலே உட்காராத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத என்று நமக்கு சங்கீதம் முதல் அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே உட்கார்ந்து ஆறுதலாக அமர்ந்து இருந்து அடுத்தவர்களை குறித்து பேசுறது. ஏன்னா சில வேளையில மற்றவர்கள் குறித்து பேசுறது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, இன்னொரு குறித்து இன்னும் மற்றவர் கதைக்கிறது நம்ம காதுகளுக்கு நல்லா இருக்கும். நாம அதை கேட்டுக்கு இருக்க அவன் கதைச்சிட்டே இருக்கிறான். நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நான் என்ன சொல்றது, நான் ஒன்று கதைக்கல, அவன் கதைச்சா நான் கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளவுதான், நான் ஒன்று கதைக்கல, அவன் கதைச்சா நான் கேட்டு. பாருங்க பாருங்க, நீங்க கேட்கிற வரைக்கும் அவன் கதைச்சிட்டே இருப்பான். பாரு, நீங்க கேட்கிற வரைக்கும் அவன் கதைச்சிட்டே இருப்பான். பாருங்க, உலகத்திலிருந்து தேவன் பிரிச்சு பிரிச்சிருக்கிறார். ஒரு காலத்துல நாம் அப்படி எல்லாம் கதைச்சிருக்கலாம், தாறுமாற பேசிருக்கலாம், இப்படி எல்லாமும் கதைச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கும் நாம் தேவோட பிள்ளைகளாக, தேவ ஆவிய பெற்றவர்களாக, தேவோட ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்படுவதாக நாம் இந்த பூமியிலே ஆண்டவர் வருகைக்காக காத்திருக்கிற நாமோ நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து எவ்வளவு கவனமா இருக்குன்னு தெரியுமா? இதே வாயினால ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், புத்தி சொல்றோம், சத்தியத்தை சொல்றோம், சோ அண்ட் சோ. ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் காட் நாஸ் எவ்ரிதிங். அவங்க நாம் வாசிச்ச 12 அதிகாரத்தில் மத்திய பண்ண மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து எப்ப ஒப்பு கொடுக்கணுமா? கணக்கு நியாயத்துக்கு மறந்துடாதீங்க. ஒருவேளை இன்றைக்கு நாம மற்றவர்களுக்கு விரோதமாக பேசிட்டு என்னை கொண்டு நடக்கையில தானே படிக்கும் போது கேட்கும் போது நமக்கு பயமா இல்ல. ஆண்டவரே, நான் பேசுற வார்த்தைகளை நாம் மறந்துடலாம், ஆனா நீ கேட்டுட்டு இருக்கிறீரே. சில வேளையில நமக்கு கோபம் வந்துட்டா நாம என்ன கதைக்கிறதுனே நமக்கு தெரியல, பேசிடும். இவரா இன்னார் என்று சொல்லி இனம் கண்டுகொள்ளாத அளவுக்கு நாம மறந்து கோபத்துக்கு இரையாகி இடம் கொடுத்து வந்தபடி பேசிடும். ஆண்டவுடைய செவிலதை கேட்டு சொல்றது நல்லா கவனிங்க, தயவுசு பிளீஸ் மறந்துடாதீங்க. மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சோ சங்கீதம் 50 சொல்லுது, நீ உட்கார்ந்து உன் சகோனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குறாய். இவைகளை நீ செய்யும் போது நாம் மௌனமாக இருந்த நல்லா கவனிங்க. இன்றைக்கு நாம பேசும்போது தேவன் மௌனமாக இருப்பார், ஆனால் என்றைக்கும் தேவன் மௌனமாக இருக்கிறவரே அல்ல. மறந்துடக்கூடாது, இன்றைக்கு நீயும் நானும் பேசும்போது தேவன் மௌனமாக இருக்கிறார், உண்மைதான். ஆனா என்றைக்கும் தேவன் மௌனமாக இருக்கும். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். அறிவு சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு, கடவுள்குமாரன். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். ஆகவே இப்பொழுது அவர் மௌனமாக இருக்கிறார். திரும்ப சொல்ற, உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்ட, ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். கவனிங்க, நாம் பேசின தப்பான வார்த்தைகள், தாறுமாறமான வார்த்தைகளை ஒவ்வொன்றாக நம்முடைய கண்ணுக்கு முன்பாக நிறுத்துவென்ற ஆண்டவர். நமக்கு பயம் இல்லையா? அந்த கேள்விகளை யோசி, எங்க பேசுகிறவர் தேவன் அல்லவா, சொன்னவர் ஆண்டவர் அல்லவா? அப்ப நான் மற்றவர்களுக்கு விரோதமாக அவரை இவரை குறித்து அப்படி இப்படி கதைக்க குறிச்சு இவ்வளவு கவனமா இருக்க யோசிப்பார். உலகத்தில் இருக்கிறோம் அப்படி பேசுறேன், அதையே நாமும் பின்பற்றுவோம் இருந்தா அவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நம்ம யாருடைய பிள்ளை? நமக்குள்ளே இருக்கிற ஆவம் எப்படிப்பட்டது? அப்ப தேவனுடைய செவிகள் நாம் பேசுற வார்த்தைகளை கூட்டிட்டு இருக்கலாம். அவ நாம் கனி நிறைந்த ஒரு வாழ்வு, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு நாம் வாழப்படுமா இருந்தா சொல்ற கேளுங்க, நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்ளணும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வெளிப்படுகிற கனிகள் என்பதை தயவு செய்து மறந்துடாது. மரமானது கனிகளாலே அறியப்படும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தன் இருதயத்தில் இருக்கிறது ஒரு இலக்காட்டு. நல்லவைகளையே பேசுறவன் அவருடைய இருதயம் நல்ல மாதிரி, நல்ல மரம், அது நல்ல கனிகளை கொடுக்கும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறார், மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகிற வார்த்தைகளை பேசுகிறார், நன்மையான வார்த்தைகளை பேசுகிறார், உண்மையான வார்த்தைகளை பேசுகிறார், தூய்மையான வார்த்தைகளை பேசுகிறார், தேவனுக்கு மகிமையான வார்த்தைகளை பேசுகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயம் நல்லா இருக்குது, மரம் நல்லா இருக்கு. ஆகவே உள்ள இருக்குதோ அது இருதயத்தை நிரம்பினாலும் வாய் பேசும். ஆகவே நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமா இருந்தால், நல்லாக இருக்குமாக இருந்தால், தூய்மையாக இருக்குமாக இருந்தால், நம் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பக்தி விருத்தி உள்ள வார்த்தைகளாகவும், பரிசுத்த வார்த்தைகளாகவும், தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளாகவும், மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகளாக, தேவனுக்கு மகிமையான வார்த்தைகளாக இருக்கும் பார். அதை விட்டு நமக்குள்ளிருந்து வருகிற கசப்பான வார்த்தைகள், சாப வார்த்தைகள், அசுத்த வார்த்தைகள், அலங்கோல வார்த்தைகள், அவலட்சணமான வார்த்தைகள், தாரும் அப்பப்பா, இப்படித்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பொறுமையாக இருக்கு. சோ நாம் ஒரு நல்ல மரமா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக கனிகள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆகவே இருதயத்தை நிறுவினாலே அவர் வாய் பேசும். ஆண்டவர் சொன்னார், இந்த பரிசேயர் சதுசேயரும் அவருடைய இருதயங்கள் கெட்டதாக இருந்தபடியால் அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை குற்றப்படுத்த இயேசுவையே குற்றப்படுத்திட்டே இருந்தார். ஆகவேதான் இயேசு அவர்களை கடிந்து கொண்டான்னு சொல்லி தான் பார்க்கிறோம். ஆகவே மறந்துடாதீங்க, ஒரு மரத்தின் கனி, நாம் ஒரு நல்ல மரத்துக்கு ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார். இதற்குள்ளே இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுறது, இதுக்குள்ள இருந்து தயாரிக்கப்படுகிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள். ஒன்று மறந்துடாதே, அவர் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். மரமானது கனிகளால் அறியப்படும். ஆகவே நாம் நல்ல இருதயம் உள்ளவர்களாக இருப்போமாக இருந்தால், நல்ல மரமாக இருப்போமாக இருந்தால், நம்முடைய வாயில வருகிற வார்த்தைகள் நன்மையாகவும் தேவனுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். நீங்களே சிந்தித்து பாருங்கள், நான் என்ன யோசித்து பார்க்கிறேன், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது? இன்னைக்கு ஆலயத்து வாரத்துக்கு போது வீட்டை என்ன வசனத்தை பேசிட்டு வந்தீங்க, என்ன வார்த்தைகளை பேசிட்டு வந்தீங்க? கடைசியாக கோல்ல நீங்க கண்டக்ட் பண்ணி நீங்க யாரோ ஒருவரோடு, ஒரு நபரோடு என்ன வார்த்தைகளை பேசிட்டு வந்தீங்க? கவனமா இருங்க. வீட்டு போனத்துல ஏதாவது உங்களை சோதிக்கிறதுக்கு, உங்க பொறுமையை சோதிக்கிறதுக்கு ஏதாவது காரியம், கவனமா இருங்க. இங்கேயாவது பிசாசு நம்ம கண்ணியை வைக்கிறதுக்கு ஜாக்கிரதை இருக்கிறார். அவங்க சுத்தி கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம்னு சொல்லி பிசாசு சுத்தி திரான்னு சொல்லி பைபிள் வேதபஸ்து நமக்கு தெளிவாய் சொல்லுது. கத்தர் நமக்கு கிருபை பலம் தருவாரா? பாருங்க, நம்ம நல்ல மரமா இருந்துடும். ஆண்டவருக்கு ஏற்ற மரமா இருக்கு. ஒரு காலத்துல கெட்ட மரமாக இருந்தோம், ஆனா ஆண்டவர் நம்மை சந்தித்து கொண்டு வந்து இப்ப சபையில நாட்டி இருக்கிறார். அது நல்ல கனிகளை கொடுக்கும் மனுஷன். இப்ப கவனிங்க, 11 நாம் என்ன வாசித்தோம்? தூரத்தில் ஒரு அத்தி மரம். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏதாவது கனிகள் காணப்படுமா என்று கிட்ட போறாரு. ஏன்னா தூரத்துல பார்க்கும் போது அது அழகாக இருக்குது, பச்சை பசுமை ரம்யமாக இருக்குது. அவ பார்த்தா கனி இருக்கிறது போல தோணுது, நல்ல மரம் போல தோணுது, அது கனி இருக்கிற மரம் போல தோணுது. ஆனா கிட்ட போய் பார்த்த போதுதான் என்ன உண்மை தெரிஞ்சது, மரத்துல என்ன இல்ல, கனி இல்ல. இடைய சிலருடைய வாழ்க்கை நெருங்கி பார்க்கும் போதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்ப ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே டு சண்டே வந்து பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், சரி நமக்கு அவங்களோட காரியம் தெரியாது. ஆனா வீட்டில அன்றாடம் நடக்கிற வாழ்க்கை, வீட்டில குடும்பத்துல அன்றாடம் நடக்கிற வாழ்க்கையில தான் நீ எப்படிப்பட்ட மரம் என்பதை வடிவ கண்டுபிடிக்கல. ஆகவே உன் குடும்பம் உன்னை குறித்து நல்ல சாட்சி சொல்ல, ஹலோ, கடவுளை குறித்து மனைவி நல்ல சாட்சி சொல்லணும், மனைவியை குறித்து புருஷர் நல்ல சாட்சி சொல்லணும், பெற்றோரை குறித்து பிள்ளைகள் நல்ல சாட்சி சொல்லணும். எங்களோட அம்மா அப்படியெல்லாம் பேச மாட்டார், எங்களோட அப்பா இப்படி தாறுமாறெல்லாம் கதைக்க மாட்டார். ஏண்டா பிள்ளைகளுக்கு தெரியுது இந்த தாய் தகப்பன் தேவனுக்கு பயந்து கொண்டு சொல்லி அவ பிள்ளைகள் என்ன செய்து அதையே பின்பற்றுது. சோ மறந்துடாதீங்க, நாம் தாறுமாறு வார்த்தைகளை பேசுவோமாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளும் அவைகளை பேசுறதுக்கு என்ன லேட் ஆக போகுது. நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிப்பட்டு பிள்ளைகளை பார்த்து நீ இப்படி பேசாதுன்னு சொல்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு, நீங்களே யோசிப்பார். அவைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்றதுக்கு என்ன நேரம் செல்ல போகுது. அவங்களோட வீட்டிலே நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பன் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை தயவு செய்து யோசிச்சு பாருங்க. சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. தேவனுடைய பிள்ளையா இருந்த உங்க வார்த்தையில் ஒரு குவாலிட்டி இருக்கு, அசைக்கு உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷியாக, ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தா வார்த்தையில் ஒரு தகுதி இருக்கும் ஐயா, ஒரு குவாலிட்டி இருக்கும். பிகாஸ் ஏனென்றால் உனக்குள்ள தேவ ஆவியான ஒரு வாசமாக இருக்க, நீ பேசுகிற உன் வாயின் வார்த்தைகளை வைத்து உன்னுடைய இனம் கண்டுகொள்வோம். ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் கருவாகி அவைகள் வாயின் வார்த்தைகளால் வெளியிட வருகிறது. திரும்பவும் நான் சொல்றேன் கேளுங்க, சொல்ற கேளுங்க. சில பேரை தூரத்தில் பார்த்தா நல்ல மரம் போல தோணுது, பச்சையா தோணுது, கனி இருக்கிறது போல தோணுது. ஆனா கிட்ட போய் பார்த்தா தான் ஆச்சரியம், இவரா இப்படி, இவரா இப்படி பேசினாரு, இவரா இப்படி சொன்னாரு, இவரா இப்படி நடந்தாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. சோ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சு போடாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவர்கள் தயவு செய்து சொல்ற கேளுங்க, நாம் கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மரமானது கனிகளால் அறியப்படும். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் கனிகள் என்பதை மறக்கக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நாம் எப்படிப்பட்ட மரங்கள் என்பதை தெரியப்படுத்தும். இதோட இந்த சப்தம் அடுத்தது தெரியுமா, இரண்டாவது மரம் எப்படி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், கவனிங்க, செய்கைகள் அல்லது செயல்கள் அல்லது கிரியைகள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் இயேசு கடிதம் எழுதும் போது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். என்ன தெரியுமா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அதாவது ஒரு செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். என்ன கவனிங்க, இந்த வார்த்தை சபைக்கு சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும். இப்ப சொல்ல என்ன நினைக்கிறாங்க, அது சபைக்கு எழுதப்பட்டதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. மறந்துடாதீங்க, சபைக்கு சொன்னா உனக்கு எனக்கு தேவன் எழுதின வார்த்தை என்பதை மறக்கூடாது. இதை சபையில ஒரு செய்தி பேசப்படுது, அது சபைக்கு வர செய்தானே, நமக்கு என்ன போச்சுது அப்படி நாம் போயிடும். ஐயா உனக்குத்தான் ஆண்டவர் பேசுறார், உனக்குத்தான் தேவன் வார்த்தை அனுப்புற, எனக்குத்தான் ஆண்டவர் வசனத்தை அனுப்புற. ஏன் தெரியுமா, என்னை குணமாக்க அவர் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குற என்று எழுதப்பட்டிருக்க வேத வசனம் இருக்குது. தேவன் நம்மை குணமாக்க அவருக்கு ஒரு காரியம் தேவைப்படுது, என்ன தெரியுமா, அது அவருடைய வார்த்தையாகும். ஆகவே தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்குறார். அதாவது உள்ளே குணமாக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா, உள்ளே நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வர, அதான் இன ஹீலிங். இப்ப வெளிப்படையான ஹீலிங் வந்து மாமிசத்து நடக்குது, ஆனா உள்ளான ஹீலிங் இன ஹீலிங் வந்து ஆத்மாவிலே. அதற்கு தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் தேவையா இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள அனுப்பி நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை களைகிறாரு, அலங்கோலங்களை அகற்றுகிறாரு, நம்மை சன்படுத்துறாரு. அதைத்தான் அவர்களுடைய வார்த்தை அனுப்பி நம்ம நினைச்சார் குணமாக்குறார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, முதலாவது நாம் நல்ல மரமா இருக்கணும், நல்ல வார்த்தைகளை தரமான வார்த்தைகளை தேவையான பக்திவிரத்துக்கு ஏதுவான தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை நம்ம பேசணும். நம்பர் டூ, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கிரியைகள் செயல்கள் செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துகிற கனிகள் என்பதை மறந்துடக்கூடாது. ஹலோ, அதை நான் சொன்னது போல ஏழு சபைக்கும் இயேசு அனுப்பின ஒரு வார்த்தை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சோ இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னையும் சேர்த்து நான் சொல்ற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் கிரியைகள் அனைத்தையும் தேவன் அறிவார். மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற செயல்கள் கிரியைகள் நாம் தயாரித்து வழங்குகிற கனிகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹலோ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற செயல்கள் கிரியைகள் நாம் நமக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கிற கனிகள் என்பது நாம் மறந்துடக்கூடாது. சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் பழைய பாட்டிலே யோசேப்பு குறித்து நாம் என்ன வாசிக்க தெரியுமா? யோசேப்பு கனிதரும் செடி, மட்டுமில்ல அவன் நீரூற்றண்டிலே நடப்பட்ட செடி, மட்டுமில்ல அவன் கொடிகள் சுவரிலே படரும் அப்படி எல்லாம் எழுது. அதுக்கு கீழே அவருடைய குணாதிசயங்களை குறித்து அழகாக எழுதப்படுது. பார்க்கும் பொழுது நான் வாசிக்கும் பொழுது ஆசையா இருக்கு. ஆகவே அவன் யோசேப்பட வாழ்விலே காணப்பட்ட செயல்கள், யோசேப்பட வாழ்விலே காணப்பட்ட நற்குணங்கள், அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்ட நல்ல கிரியைகள் அவனை கனிதரும் செடி என்று தகப்பன் தீர்க்கமாக வர்ணிக்கத்தக்கதாக இருந்து பாருங்க. பாருங்க, ஒரு தகப்பன், ஹலோ, ஒரு தகப்பன் தன் மகனை பார்த்து அவன் கனிதரும் செடி என்று அவனை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறது இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? அப்ப தகப்பனே தன் மகனை குறித்து சாட்சி சொல்றான், யோசேப்பு கனிதரும் திராட்சி. தன் சகோதர பழிவாங்கக்கூடிய பல கட்டங்கள் அவனுக்கு வந்தது. நன்மையே செய்து அவனை பிடித்து குழியிலே போட்டு கடைசியில் அவனை விட்டார்கள், யுத்தியருக்கு விட்டார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த காரியம். அப்படியெல்லாம் செய்த அவர்களை இவன் பழிவாங்கிறதுக்கு இடம் இருக்குது இல்லையா? அவனுக்கு அவன் கண்ட தரிசனம், 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கி நின்றது அப்படின்னு சொல்றான். சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கி நின்றது. இதையெல்லாம் கேட்டபோது சகோதரர்கள் அவனை மிகவுமாக பகைத்தான் வாசித்தான். ஆனா அவன் கண்ட சொற்பன சத்தியம் அதுபோல அல்லது 11 அறிக்கட்டுகள் என்னை வணங்கின்ற அதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக அவங்க எல்லாம் வந்து தாழ விழுந்து கும்பிடுறாங்க. அப்ப அந்த நேரத்தில் யோசேப்புக்கு இருந்த அதிகாரத்துக்கு தன்னை குடிச்சு குழியில போட்டு எகிப்தியருக்கு விட்டு இவங்களை ஆண்டவர் நம்மளோட கையில ஒப்பு கொடுத்தாரு சொல்லி அவன் அவங்களை பழி வாங்கியிருக்கலாம். ஆனா யோசேப்பு அவன் பழி வாங்கவில்லை. அருமையான குணத்தை அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, தாவீதை பாருங்க. தன்னை கொலை செய்யறவன் தன்னை கொல்றதுக்கு சுட்டி திரிந்த சவுல், தேவன் அவனிடத்தில் ஒப்பு கொடுத்த போதும் கத்தர் அபிஷேகம் பண்ண மேல கையை நான் போட மாட்டேன் சொல்லி விட்டான். அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட குணங்கள், அவருடைய வாழ்க்கையில காணப்படுற நல்ல கனிகளா பழிவாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்குள்ள அடிக்கடி வார ஒரு காரியம், மற்றவர்களை பழிவாங்குற எண்ணம் உணரும். பட் பைபிள் சேஸ், ரோமர் 12 மதியத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்கு உரியது, நானே பதி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றேன். ஹலோ, பழிவாங்குறது தேவனுடைய காரியம். கர்த்தர் செய்கிற ஒரு காரியத்தை நீங்களும் நாம் செய்தால் ஆண்டவர் மௌனமாகிறார். அதனுடைய அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாம் அநேகரை பழிவாங்குறோம். நமக்கு விரோதமாக ஏதாவது ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நாம திரும்ப அவருக்கு ஒரு வார்த்தையை போட்டாத்தான் நம்முடைய ஆத்மா அமைதியா இருக்கு. நமக்கு விரோதமாக ஒருவர் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா நாமும் அவருக்கு விரோதமாக ஒன்று செஞ்சாத்தான் நான் சமானமா இருக்கு. இது எப்படிப்பட்ட ஆவி? இது என்ன மரம்? இது என்ன கனிகள்? நீங்களே யோசிச்சு பாருங்க. யோசிப்பு கனிதரும் சரி, ஏன்னா அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட குணாதிசயங்கள் கிரியைகள் அவருடைய செயல்கள் அவரை இன்னார் என்பதை வெளிப்படுத்துது. சோ நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற செயல்கள் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கனிகள் என்பதை மறந்துடாதே. ஹலோ, உன்னுடைய வாழ்க்கையிலே உன் செயல்கள் உன்னுடைய கிரியைகள் எப்படியா இருக்கு யோசிச்சுப்பார். ஒருவேளை மற்றவர்கள் அதை அறியாம இருக்கலாம், ஆனா தேவன் அது தேவனுக்கு முன்பாக தெரியாம இருக்குமா? சோ வாழ்வு பிள்ளைகள், நாம் தாய் தகப்பனுக்கு மறைவாக சில செயல்களை செய்யலாம், பெற்றோருக்கு மறைவாக சில செயல்களை செய்யலாம், ஆனால் தேவனுக்கு மறைவாக நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்றேன். மறந்துடக்கூடாது. மறந்துடக்கூடாது. சோ நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுற செயல்கள், நாம் கொடுக்கிற கனிகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எனக்கு அறிமானவர்களே, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் நாம் எப்படிப்பட்ட மரம் என்பதை தெளிவுபடுத்தும். ஆண்டவர் நம்மிடத்திலே நற்கனிகளை காண விரும்புகிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே நல்ல கனிகளை காண விரும்புகிறார். ஆகவேதான் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். இப்பொழுதே கோடாரியானது வேர்களின் அருகே வைக்கப்பட்டது. எதற்காக தெரியுமோ? கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கனியில போடப்படும். ஐயா, நான் திரும்ப சொல்றேன், உன்னையும் என்னையும் தேவன் கொண்டு வந்து சபையில நாட்டி வைத்திருக்கிறார். எதற்காக? நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான காணி கனிகள் காணப்படுமாக இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா நாம் வாசித்தோமே, ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுப்பார், ஒரு கால அவகாசம் கொடுப்பார். அந்த கால அவகாசத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட மரம், அந்த மனிதன் மனம் திரும்பி நல்ல கனிகளை கொடுக்கல, என்ன நடக்கும் தெரியுமா? வேலி எடுத்து போடுவார், வேலி எடுத்து போடுவார். வேலி எடுத்த என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசு உள்ளே புகுந்து விளையாடுவார். உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், யோபு குறித்து நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோபுவையும் அவருடைய குடும்பத்தை அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுத்தி என்ன போட்டாரா? வேலி போட்டிருந்தபடியா சத்துரு உள்ள போக முடியல. ஐயா, யோபு மாத்திரம் யோபு நீதிமா, ஆனா யோபுட மனைவி யோபுட பிள்ளைகளை கூட பிசாசு தொட முடியல, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவன் கர்த்தரில் வச்சிருந்த விசுவாசமும், அவன் ஆண்டவரை வச்சிருந்த நம்பிக்கையும், அவன் தேவனுக்கு பயந்த மனுஷனாக இருந்தபடியால கர்த்தர் யோபுவையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி என்ன செய்தாரோ வேலி போட்டார். இந்த வேலி மனுஷ கண்களுக்கு தெரியாது. நான் சொல்ற கேளுங்க, இந்த வேலி, தேவன் போட்டிருக்கிற வேலி மனுஷோட கண்களுக்கு தெரியாது, ஆனால் ஆனால் அந்த வேலி பிசாசர கண்களுக்கு தெரியும். ஹலோ, நான் சொல்ற கேளுங்க, தேவன் உன்னையும் உன் குடும்பத்தை சுத்தி போடுகிற பாதுகாப்பின் வேலி இருக்குது பாருங்க, அது மனுஷ கண்களுக்கு புலப்படாது, ஆனால் பிசாசின் கண்களுக்கு தெரியும். நல்லா கவனிங்க, உன்னையும் உன் குடும்பத்தை சுத்தி தேவன் வேலி போட்டு இருந்தா பிசாசு உள்ள போறதுக்கு இடம் கிடையாது. ஆனா நீ இடம் கொடுத்தா உள்ள வருவான். மட்டும்படி உன்னை சோதிக்கணுமாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெறாமல் உன்னை சோதிக்க முடியாது எந்த பிசாசு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நாம் குறிப்பிட்ட காலத்தை தேவன் நமக்கு கொடுக்க கொடுக்க, நாம் ஆண்டவருக்கு ஏற்ற நற்கலைகளை கொடுக்காமல் மனம் திரும்பாமல் நம்ம மனம் போல மாமிசத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தா தேவன் என்ன செய்வார் தெரியுமா? நம்மை சுத்தி போட்டிருக்கிற வேலியை எடுத்து போடுவார். உள்ளே பிசாசு பூந்து விளையாடுவார். சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, உள்ள போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனைகள், நல்லா இருந்த பிள்ளைகள்லாம் கோணல் ஆயிட்டாங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, வியாதிகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள். ஹலோ, ஏன் தெரியுமா? தேவன் தான் போட்ட வேலியை எடுத்து போட்டபடியார். ஏன் நல்ல கனிகளை கொடுக்கும் என்று காத்திருக்க, அது கசப்பான கனிகளை கொடுத்தபடியால் தேவன் செய்தாராம், எடுத்து போடுவேன் என்றார். குடும்பத்தையும் உனக்கு உண்டானபத்தை சுத்தி போட்டிருக்கிற வேலியை ஒருவேளை உன் கண்களால நீ பார்க்க முடியாம இருக்கலாம், பார்க்க முடியாது, ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும். யோகு அவனுடைய பிள்ளைகள் மாத்திரமில்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுத்தி தேவன் வேலி போட்டிருந்த படியாத்தான் ஆடு மாடுகள் பொருட்களை கூட பிசாசு நான் தொட முடியல. ஆண்டோட உத்தரவு கேட்ட பிற்பாடுதான் அவைகளை தொட்டாங்க. நம்மை சுத்தி தேவன் போட்டிருக்க வேலையை தேவன் எடுத்து போடாதபடி தேவனுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்க நாம் தீர்மானிப்போம். இதுவே காலம். என்ன கவனிங்க, இதை வெட்டி போடு, ஒரு கனியும் இல்லை. சில மரம் கனியே இல்லாம இருக்குது, சில மரம் கசப்பான கனிகளை கொடுக்கும். ரெண்டு பிரயோசனம் மட்டும், சில மரம் கசப்பான கனிகளை கொடுக்குது, சில மரம் கனியை இல்லாம இருக்கு. ரெண்டும் தேவ பார்வையில பிரயோசனம் மட்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, ஒரு வருஷம் டைம் கொடுங்க, கனி கொடுத்தா சரி, இல்லாட்ட என்ன வேணும்? அடிஷனல் ஒன் இயர். ஒருவேளை நம்மள யாருக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு வருஷம் கொடுத்து வச்சிருக்காரோ, யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? தேவன் பொறுமையுள்ளவராக இருக்கபடியால் நாம ஆண்டவோடு விளையாடலாமா? யோசிப்பா, இன்றைக்கு தேவன் மௌனமாக இருக்கபடியா சிலர் என்ன நினைக்கிறா தெரியுமா? ஆண்டவர் கண்டு காணாத போல இருக்கிறார். ஆகவே நாம் இப்படியே கொஞ்ச காலத்துக்கு போகும் என்று அவருடைய நடத்தைகள் கிரியைகள் செய்கைகளை வார்த்தைகளை பார்க்கும் போது அப்படி நமக்கு தோணுது. பார் துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை முடிவுபா, துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாக நடவாதபடியால் மனுபுத்தோட இருதயம் அவர்களுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்கிறது. அப்படி என்று பிரசங்க புத்தகத்தில் வாசி, துர்க்கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனையை சீக்கிரமாக தேவன் கொடுக்காதபடியால் மனுபுத்தோட இருதயம் அவனுக்குள்ள துணிகரம் கொண்டிருக்குதான். அவன் பாவத்தில் வாழ்றான், அவன் நல்லா இல்லையா? அவன் தேவனத்தை நான் வாழ்றான், அவன் பிள்ளை நல்லா இல்லையா? அவன் ஆண்டவரை கிட்டிச்சு அவன் குடும்பம் நல்லாம இல்லையா? அப்ப நாமளும் கொஞ்சம் அப்படி செஞ்சா என்ன? அப்படின்னு நாம சில நேரத்தில் யோசிக்கிறோம். அப்படி சொல்லி நாம திங்க், இதெல்லாம் பிசாச சுத்த ஏமாட்டு வேலை. பார், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சில பொருட்களையும் பொண்ணையும் சேர்த்து வைக்காவிட்டாலும் சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடக்கூடாது. பார், குறுக்கு வழிகளையும் தவறான வழிகளையும் மற்றவர்களை சுரண்டி பணங்களையும் பொருட்களையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வச்சுட்டு போறோம்னு நினைச்சிடாது. நாளைக்கு அவைகளே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதாக மாறும். ஏன் தெரியுமா? தேவ நீதி உள்ளவர் என்பது நம்ம மறக்கக்கூடாது. சொன்ன கவனிங்க, சோ நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுற கனிகள், இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுற செய்கைகள் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற கனிகள். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, உடைய செயல்கள் எப்படி இருக்குது? உடைய கிரியைகள் எப்படி இருக்குது? தேவனுடைய கண்கள் அதை பார்த்துட்டே இருக்கு, மறந்துடாத. உனக்கு நல்ல பலம் இருக்குது, நல்ல சரீர பலம் இருக்குது, நல்ல ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. ஆனால் இவை எல்லாவற்றையும் பார்த்து பாவித்து நீ செய்கிற செயல்கள் கிரியைகள் எப்படிப்பட்டது? ஐயா, தேவனுக்கு மகிமையாக எத்தனையோ காரியங்களை நீ செய்யலாமே. எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவன் கொடுத்த எத்தனையோ நல்ல சந்தர்ப்பங்களை தவறு விட்டுறாங்க தெரியுமா? சந்தர்ப்பங்களை தவற விட நல்ல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தவற விட்டவர்களால உலகம் நிறைஞ்சு போய் கூடாது. நீயும் நானும் அப்படி விட்டுற கூடாது. நான் சொல்றது, வந்திருக்கிறவர் இன்னார் என்று சத்திரக்காரனுக்கு தெரிஞ்சிருந்தா ரெட் கார்பெட் விரிச்சு உள்ள விட்டுருப்பான் போவங்க. கழுதையிலையும் வந்திருக்கிறவர் இன்னார் என்று சத்திரக்காரனுக்கு தெரியாதபடியா இடம் இல்ல போயிட்டு வாங்க. நல்ல வாய்ப்பை இழந்துட்டா. நம்முடைய வாழ்விலும் தேவன் தர நல்ல வாய்ப்புகளை நாம் இழந்துடக்கூடாது. கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல நானும் உன்னை சேர்த்துக் கொள்ள மனதான், நீயோ அதை அறியாமல் போனாய் என்று ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணி விட்டார். ஆண்டவர் எருசலேமின் மனம் திரும்புதலுக்காக தேவன் தந்த குமாரனை அனுப்பியும் அதை அவர்கள் அக்செப்ட் பண்ணாமல் அவரை பிடித்து சிலுவையில் அறைய போறதுபடியால் ஆண்டவர் இயேசு அந்த நகரத்தை பார்த்து கண்ணி விட்டான்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அதுக்கு பிற்பாடு எருசலேம் கண்ட யுத்தங்களும் இழந்த இழப்புகளும் இறப்புகளும் சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு அறிமானுகளை ஆண்டு கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கூடாது. உனக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஆற்றல் இருக்குது, நல்ல பலம் இருக்குது, சுகம் இருக்குது, திறமை இருக்குது. இவைகள் எல்லாம் நீ பாவிச்சு ஆண்டவருக்கு எத்தனையோ நற்காரியங்களை நற்செயல்களை செய்து பரலோகத்தின் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கலாமே. ஐயா, இங்க பாரு, இங்க நான் கேள்விப்படுற அடிக்கடியெல்லாம் களவு போகுதாம். ஹலோ, இவன் அடிக்கடியெல்லாம் வீடு வழியே களவு போகுதான். கொஞ்சம் கவனமாருங்க, ஜாக்கிரதைங்க. போச்சு, சேர்த்து வச்சிருக்கிறீங்களே பொண்ணையும் நகையும் நகைகளை எங்கெல்லாம் கூட ஒளிச்சு வைக்கிறீங்களோ எப்படி பார்த்து? சரி, ஆனா கவனமாறு, கவனமாறு, கவனம். ஆனா இயேசு சொன்னார், பரலோகத்துல உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் போல பூச்சி அரிக்கிறது ஒன்றும் கூறியாது. எல்லாம் அப்படியா இருக்கு. சோத்திர ஆண்டவர், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனோட கிரியைக்கு ஏற்ற பலர் என்னோட கூட வருது. ஆகவே என்ன கருமானவர்களே, உனக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல ஆற்றல் இருக்குது, நல்ல பலம் இருக்குது, சுகம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, வசதி இருக்குது. இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே, இந்த உலகத்துக்காகவே அது எல்லாத்தையும் செலவழிச்சு கடைசியில வயது போய் கண்ண மூடி அம்போ இயேசப்பா தோத்திரமான் என்று போயிடாது. ஆகவே நான் சொல்றேன், this is the right time to do something for the Lord. இதுதான் சரியான நேரம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதுக்கு. இதுதான் சரியான காலம் கர்த்தருக்கு காரியங்களை எழும்பி நடக்கிறதுக்கு நடப்புக்கு. இதுதான் சரியான நேரம் ஆண்டவருக்காக எழும்பி செலவழி சோம்பறியா இருந்தேன் பாருங்க. சொல்ற கவனிங்க, இன்னைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் உலக காரியத்தில் ரொம்ப புத்திமான்களாக இருக்கிறார், ஆனா தேவ காரியங்களிலும் புத்தி இல்லாதவளா இருக்கு. உலக காரியத்தில் உற்சாகமாக இருக்கிறாங்க, ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்களும் மகா சோம்பறியலாக இருக்கிறாங்க. 8 மணிக்கான 10 மணிக்கான வேலை செய்யும், சொல்லப்போ ஒரு காரியம் ஞாபகத்தில் நேற்று வைஃபுக்கு சொன்னேன், அதை உங்களே சொல்றேன். என்ன தெரியுமா? ஹலோ, நான் 10 மணித்தியாலும் வேலை செய்தா, நான் வேலை செய்யற காசுல கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணும். ஹலோ, நீங்க செய்கிற ஒவ்வொரு மணி நேரத்துக்குரிய வேலையிலும் கவர்மெண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணி ஆகும். ஏ தெரியுமா? அது அரசாங்கத்துக்கு உரியது. ஹலோ, டாக்ஸ் யாருக்குரியது? அரசாங்கத்துக்கு உரியது. ஆனா பரிதாபம் என்ன தெரியுமா? நான் வேலை செய்யற வேலையில வர்ற பணத்துல ஆண்டவருக்கு தான் டாக்ஸ் பே பண்ணாவர். அரசாங்கத்துக்குரிய டாக்ஸ், ஆனா தேவனுக்குரிய டாக்ஸ். மனசாட்சியத்தோடு சொல்லுங்க பாப்பு, உங்களோட மனசாட்சியோட இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, எத்தனை பேர் நாம இன்னைக்கு நாம சம்பாதிக்கிற பணத்துல ஒழுங்கா ஆண்டவருக்கு டாக்ஸ் பே பண்றோம்? நாம சம்பாதிக்கிற நம்ம சம்பாத்தியத்தில் உண்மை ஆண்டவர் பங்கு நாம செலுத்துறோம். God knows everything. ஆனா அரசாங்கம் அதுக்குரிய பகுதியை நாம செலுத்துறோம். ஏன்னா அது கட்டளை. அப்ப என்ன, உலகத்தின் கட்டளைக்கு அரசாங்கத்தின் கட்டளைக்கு இவ்வளவு அடிபணிகிற நாம் தேவனுடைய கட்டளைக்கு நாம ஏன் நாம அடிபணிகிறோம் இல்லை? அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பே பண்ண தெரிஞ்ச நமக்கு தேவனுக்குரிய பகுதியை நாம ஏன் சரியாக செலுத்தாம இருக்கிறோம்? அப்படி நாம் எல்லாரும் சரியாக தேவனுடைய பகுதியை நாம் செலுத்துவோமாக இருந்தால் சபையில பற்றாக்குறை இருக்கா தெரியுமா? சபையில பற்றாக்குறை இருக்கு. இதை இலங்கையில் ஊழியம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கணும். அங்க இருக்க ஜனங்களுக்கு நற்கிரியை செய்த போது பலர், ஒரு சிலர் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி கொடுத்திருக்கா என்பதன் அறிவு பவுல் சொல்றாரு. மக்கதோனியாவில் இருக்கிற ஜனங்கள் தங்களை கொடுமை வறுமையில கொடிய தருத்திரத்திலும் அதிக உற்சாகமாக கொடுத்தார் என்பதற்கு நான் சாட்சி என்றார். அதுபோல இந்த இலங்கைக்கு நான் போய் வந்த ஊழியத்தில் தங்களுடைய திராணிக்கு மிஞ்சி ஒரு சிலர் கொடுத்திருக்கிறதுக்கு நான் சாட்சி. தேவனுக்கு முன்னாடி சொல்றேன், யாருக்கு தெரியும் இந்த காலத்தில் நாம் அந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி நமக்கு இந்த மேன்மை கிடைச்சிருக்கலாமே, யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்களும் நானும் வள்ளியில் இருப்போம், உள்ளத்தில் இருந்திருப்போம் சொன்னால் நம்ம நிலைமை எவ்வளவு பரிதாபம் எனக்கு தெரியுமா? நான் எனக்கு கண்ணால பார்த்ததே சொல்றேன். சரி, உங்களை ஒவ்வொருவருக்கும் அங்க போக முடியல, ஆனா யூ கேன் டூ சம்திங். இங்க இருந்து கொண்டு அங்கு சில நற்கிரிகளை செய்யலாம், நல்ல செயல்களை செய்யலாம். நம்முடைய திராணிக்கு ஏற்றபடி ஒருவர் உதவி செய்தால் அவன் தன்னுடைய திராணிக்கு ஏற்றபடி செய்யக்கூடும். ஆகவே தயவு செய்து நம்முடைய வருமானத்தில் நம்முடைய சம்பளத்தில் ஆண்டவர் வஞ்சியாதீங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாம், நீங்கள் இதனால என்ன வஞ்சிக்கிறீங்க? தசவபாகத்தில் காணிக்கல தான், ஒழுங்காக தசவபாகம் போடுறேன். ஒரு மாசம் போட்டால் ஒரு மாசம் போடுறேன் காணிக்க. சில சிலர காசுகளை நாம போடலாம், அது அதுவா நாம் ஆண்டவரை கனப்படுத்துற விதம். காணிக்கப்பட்ட 7 விதமத்தை சாப்பாட்டுகளும் 2 துட்டு 2 பணத்தை கொண்டிருப்போனார். ஆண்டவர்கள் அதை பார்த்து இவள் அதிகமாக போட்டாள் என்று பாராட்டினார். அந்த பாராட்டோட பரலோகத்தில் இருக்கக்கூடிய பலனை அவள் பெற்றிருப்பார். என்ன கருமானவர்களே, நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற கிரியைகள் செய்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுற கனிகள் என்பதை மறந்துடாதீங்க. மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லது என்று சொல்லுங்கள். ஆகவே நாம் நல்ல கனிகளை கொடுக்கணும் சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். கசப்பான கனிகளை கொடுப்போமாக இருந்தால் ஆண்டவர் வேதனைப்படுவார். கனிகள் இல்லாத ஒரு மரமாக விருப்பமாக இருந்தால் தேவன் துக்கப்படுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து, நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கார் ஐயா, நமக்கு சுகம் கொடுத்திருக்கார், நமக்கு பலம் கொடுத்திருக்கார், இதுவரைக்கும் நமக்கு வாழ்றதுக்கு பலம் கொடுத்திருக்கார், வசதி தந்திருக்கிறார், வாய்ப்பு தந்திருக்கிறார். எங்க நான் ஒன்று கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க பெற்று அனுபவிக்கிற எது ஒன்று தேவன் தராது? அப்படியானா பிசாசா நமக்கு தந்திருக்கார். அப்ப இவ்வளவத்தை தேவன் நமக்கு தந்து இப்படியா நம்ம வாழ வைத்திருக்கிறார். 4 தகரத்தால அடிச்சு கூடைக்குள்ள வெயில் இருக்கிறது நான் கண்ணால பார்த்திருக்கேன். எனக்கு அருமானக்குள்ளே நம்ம இப்படி ஆண்டோடு வாழ வச்சிருக்கார். ஆண்டோடு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற செயல்கள் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுற கனிகள் என்பதை மறந்துடக்கூடாது. யோசிப்பு அதற்கு ஒரு நல்ல உதாரணம், தாவீதற்கு அதற்கு நல்ல உதாரணம். நாமும் அப்படிப்பட்ட நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் நம் உதவிசுவாராக்கணும். ஃபைனலி கங்கிலீஷனுக்கு வரப்போறேன். இப்பொழுது நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து நாம் சீக்கிரமாக முடிக்க போறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 15வது அதிகாரம். கமிட் மீ பிளீஸ், யோவான் 15வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் கனிகளை குறித்து அதிகமாக பேசுகிறத நீங்கள் பார்க்கலாம். யோவான் 15வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றிலிருந்து வாசி.
கனி கொடாதிருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள்.
பாருங்க, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து
போடுகிறார்.
எந்த கொடியையும் ஆண்டவர் உடனடியாக அறுக்கிறது இல்ல, ஆனா அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுப்பார், டைம் கொடுப்பார். நான் சொன்ன கவனிங்க, இப்ப நான் பார்த்தா இப்ப ஒரு வருஷம் டைம் கொடுக்கும், 3 வருஷமா தர கனியை கொடுக்க, இன்னும் அடிஷனல் 1 இயர். அந்த 1 வருஷத்துல கனி கொடுத்தா சரி, இல்லாட்டா வெளிப்படுத்த விசேஷத்துல ஒரு பெண்ணை கொடுத்து பாதிக்கும் ஒரு எசுரோட்ட பெண்ணு, அவள் மனம் திரும்பப்படியான்னு அவளுக்கு தமனை கொடுத்தேன், ஆனால் அவள் மனம் திரும்பி ஆகவே சோ அண்ட் சோ நீ நியாய திருப்பு முடிப்படும் சொல்ல கவனிங்க. எந்த கொடியையும் ஆண்டவர் உடனடியாக அறுக்கிறது இல்ல, ஒரு கால அவகாசம், ஒரு நேரம் கர்த்தர் கொடுத்தே ஆவார். அதுக்குள்ள நாம திரும்பி நல்ல கனிகளை கொடுப்பமாக இருந்தால் கர்த்தர் நம்ம வாழ வைப்பார். என்ன கவனிங்க, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணி. ரெண்டு பிரிவான ஜனங்களை நாம பார்க்கிறோம், ஒன்று கனி கொடுக்கிற கூட்டம், இன்னொன்று கனி கொடுக்காத கூட்டம். இப்ப என்ன கவனிங்க, இந்த கனி கொடுக்கிற கொடிகளுக்கு தான் ஆண்டவன் செய்றாராம் அதை சுத்தம் பண்ற. ஹலோ, கனி கொடுக்கிற கொடிய ஆண்டவன் என்ன செய்யறாரா, சுத்தம் பண்றாராம். ஏன் சுத்தம் பண்ற தெரியுமா, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும். ஹலோ, நல்லா கவனிங்க, கனி கொடுக்காமல் இருக்கிற கொடிகளை மரங்களை ஆண்டவன் சுத்தப்படுத்தல, கனி கொடுக்கிற மரங்களை, கனி கொடுக்கிற மனுஷனை, கனி கொடுக்கிற கொடிகளை என்ன செய்யறாராம், சுத்தம் பண்றாராம். எதற்காக என்றால் அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியா. எனக்கு நீங்க சில பேர் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஆண்டவரே நான் நீதியாக ஜீவிக்கிறேன், பரிசுத்தமா வாழ்றேன், ஊக்கமாக ஜெபிக்கிறேன், ஒழுங்கா ஆராதனைக்கு போறேன், என் வாழ்க்கையில ஏனப்பா இவ்வளவு சோதனை, ஏன் இத்தனை பாடு. ஆனா சிலரை பார்த்தா அவன் ஒழுங்கா ஆண்டவோட இல்லை, ஆனா அவனோட வாழ்வில ஒரு சோதனையும் இல்லை, ஒரு பாடும் இல்லை. ஆனால் உண்மையான பரிசுத்தவான்கள், உண்மையாக தேவனோடு நெருங்கி வாழுகிற பிள்ளைகளுக்கு சில வேளையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கேள்வி மனதில், என் வாழ்க்கையில ஆண்டவோடு நெருங்கி வாழ்றதே, ஆண்டவரே உண்மையோடு நான் நெருங்கி வாழ்ற, உமக்கு உண்மையாக ஜீவிக்கிறேன், என் வாழ்வில் ஏனப்பா இவ்வளவு சோதனை. ஒருவேளை நாம் மற்றவங்களுக்கு சொல்லாவிட்டாலும், ஆண்டவரை பார்த்து கேட்காவிட்டாலும் கூட அப்படிப்பட்ட எண்ணங்கள் கேள்வி நம்முடைய மனதில் சில நேரத்தில் எழும்பியிருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு மனசாட்சி தெரியும். அப்ப நான் சொல்றேன் கேளுங்க, பதினெல்லாம் தெரியுமா, நீ அப்படி அன்றைக்கு ஜெபிச்சபடியா இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் இப்படி சொல்ல வச்சிருக்க. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்றது வேண்டா, இன்னும் நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நேசிறார், நம்மை சுத்தம் பண்ணுறா. இந்த சுத்தம் பண்ணுற அனுபவம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஹலோ, சுத்தமாக்குற அனுபவம் கொஞ்சம் நான் இலங்கையில பார்த்திருக்கிறேன். ஏதாவது ஒரு காயம் வந்துட்டா டாக்டர் போறா, அவங்க அதை சுத்த கிளீன் பண்றத நினைச்சாலே வேணாம், அச்சோ வேணாம், அதுக்கு ஒரு மஞ்சள் மருந்துன்னு போட்டு அந்த இஞ்சியில அங்க நம்ம நாடு அந்த என்ன அந்த கத்திரிக்கோளால அந்த காயத்துக்குள்ள அந்த துணியை வச்சு சுரண்டி, ஐ மீன் அதை உடஞ்சி எடுக்கிறத நினைச்சா அச்சோ வேண்டாம் வேண்டாம். ஆனா உண்டு என்ன தெரியுமா, அதை சீல் பிதுக்கப்படாம, அதை கிளீன் பண்ணாம, அதுக்கு மருந்து கட்டுற என்ன இருக்கும் நமக்கே தெரியும். ஆகவே அதை சுத்தமாக்கி தான் அதை காயத்தை கட்டுறாங்க. அதுபோல ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இன்னும் அதிக கனிகளை நாம கொடுக்கணும் என்பதற்காக நம்மை சுத்தம் பண்ணுகிறார், நம்மை பண்படுத்துகிறாரு, நம்மை வணைகிறார், வளைகிற அனுபவம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். வெறும் களிமண்ணாக இருந்துவிட்டா இல்ல, அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை சூளைக்குள்ள போட்டு அதை சுட்டெடுக்கும் போது அதுக்கு வேதனை. ஆனா வெளியில வந்துவிட்டாலும் அதுக்கு பிற்பாடு அது பயனுள்ள ஒரு பாத்திரமாக, எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக. ஆகவே தேவன் பயன்படுத்துற பாத்திரங்கள் எல்லாமே சோதிக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். தேவன் பயன்படுத்துற பாத்திரங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட முறையில வந்தவைகள் தான். ஆகவே நான் உனக்கு அன்பா சொல்ற கேளு, நீ தேவனோடு நெருங்கி நடக்கிறாய், ஆண்டவரை விசுவாசிக்கிறாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறாய், ஆனால் உடைய வாழ்விலே சில சோதனைகள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பம் என்றார். தயவு செய்து சுதந்திராத. ஏன் தெரியுமா? நீ இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை சுத்தமாக்குறார் என்பதுதான் உண்மை. உள்ளே மாற்றங்கள் ஏற்பட வெளியே சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்மை சரிப்படுத்த, நமக்குள்ளே இருக்க கோணைகள், தாறுமாறுகளை சரிப்படுத்த தேவன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்டு ஐயோ இந்த கிருதம் எல்லாம் உடைஞ்சு போச்சு, இவ்வளவு வேதனை. ஏன் தெரியுமா? அங்கேதான் நாம் நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா அது இலகுவான காரியம் இல்லை. நாம் எல்லாம் இப்படிப்பட்ட மனுஷரா இருந்தோம், இப்படியாக மாத்திருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாது. தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்காலிகளை திரும்ப நிறுத்தி ஆண்டவருக்கென்று உறுதியாக நில்லுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஏனென்றால் தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்வில் ஒரு காரியம் நடக்காது. பயப்படாதீங்க, ஒரு தலை இருக்கிற ஒரு மை கூட அவரை அறியாமல் கீழே விடாது. ரெண்டு காசு கைந்து அடைக்கலாம் குடியோட விற்கிறார்கள், அவர் ஒன்றும் பிதாமல் சித்தம் இல்லாமல் தரையில் விட அடையகம் அடைக்கலாம் குடியோட பார்க்கணும். நீங்கள் விசேஷத்தில் இருக்கிற சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க ஆண்டவர் நாமத்தையும். ஆகவே நாம் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் நம்மை சுத்தம் பண்ணுகிறார், வணிகிறார், உள்ளே மாற்றங்களை ஏற்படுத்த சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஆனா ஒன்று நிச்சயம், நம்முடைய வாழ்க்கையில என்ன பாடுகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது ஒன்று நமக்கு நிச்சயம். ஆண்டவர் நாமத்தை சங்கீதங்கள் சொல்லும் பொழுது, மரண இருந்தும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம் பொல்லாப்புக்கு போய் ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். இது ஒன்றுதான் நம்முடைய வாழ்விலே கிடைச்சு. ஆகவே இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நாம் இலக்கை சென்றடைய முடியும். சொந்த பாதைங்க, உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. பாருங்க, யோசிப்பட வாழ்விலே எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள். அதாவது குணாசியங்கள் மாற இல்லை தெரியுமா? அவர்கள் நெருக்க 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 என்ன பொண்ணாக விளங்கினாலே ஒழிய அவனுக்குள்ளே அவருடைய சகோதரிகளே சுவாவங்கள் வரையில. அதான் தேவ மனுஷன். பாருங்க, எல்லாரும் நெருக்க 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 யா எல்லாரும் நடக்கணும்படியா, எனக்கு கோபம் வந்துட்டு பாஸ்டர் அப்படின்னு நாங்க இப்படி செஞ்சிட்டோம் பாஸ்டர். ஆனா யோசேப்ப சகோதரர் எல்லாரும் நெருக்கின போதும் அவருடைய சுவாவம் மாற என்று அவன் சுத்த பொண்ணாக இருந்திருக்கான். அதான் உண்மை. நான் இப்படி சிங்க குபிக்க போட்டான், அவன் விரோதமாக யுத்தம் பண்ணுது. தாவிது குட்டப்பட்ட அவனை சுத்தித்த 3000 பராக்கிரமசியோட மலை காடுகள்லாம் ஏறி இறங்குற அவன் கொள்றதுக்கான அவன் இவனுக்கு எதிர்த்து நிக்கல. ஏன் தெரியும்? அவன் தேவ மனுஷன், தேவட மனுஷன், சீத பிக்சர், சீத கரெக்டர். அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் நல்ல மரம் என்பதை நாம் பார்க்கக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் நல்ல கனிகள் வெளிப்பட நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகமாக சுத்தம் பண்றார். நான் சொன்ன கருத்து முறை சொல்ல கவனிங்க. இப்ப நாம் நல்ல கனிகளை கொடுக்கணுமாக இருந்தா அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? ஹலோ, நாம் நல்ல கனிகளை கொடுக்க இந்த 15 அதிகாரத்தில் இயேசு கொடுக்கிற கண்டிஷன், நிபந்தனை என்ன தெரியுமா? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். நாளாம் சத்தப்படி
நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க
மாட்டீர்கள். நீங்களும் என்னில் இழைத்திராவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? ரைட். அப்ப நான் ஒரு காரியத்தை இதிலிருந்து தெளிவா எனக்கு தெரியுது. என்ன தெரியுமோ, நான் சொல்றது கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற கனிகள் நாம எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். ரைட். என்னை நிலைத்திருங்கள், நான் உங்கள் நிலைத்திருப்பேன். என்னாலே அல்லாமல் உங்களாலே கனி கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். நல்லா கவனிங்க, நாம் தேவனுக்கு ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கிறதுக்கு நிபந்தனை என்ன தெரியுமோ, கண்டிஷன் என்ன தெரியுமோ? இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறது. ரிமைன் இன் மீ அண்ட் ஐ வில் ரிமைன் யூ. என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களை திரும்ப. கொடியானது தானாய் கனி கொடாது போல என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. அவை எந்த கொடியும் தானாக கடி கூட, நமக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல, ஒரு திராட்சை செடி இருங்க, அந்த கொடியை நறுக்கி விட்டா அதுக்கு பிற்பாடு என்ன செத்து போச்சு, அதுக்கப்புறம் அந்த கனி கொடுக்காது. ஆனா அந்த கொடி அந்த செடியில நிலைச்சிருக்கும் வரைக்கும் என்ன இருக்குது? கனி கொடுக்கும். அதுபோல இயேசு நானே மெய்யான திராட்சை செடியை கொடு. ஆகவே இயேசுவிலே நாம நிலைத்திருந்தால் தான் நாம் கனி கொடுக்கும். இனி சொல்லட்டுமா, எந்த அளவுக்கு இயேசுவில நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம அதிக நற்கனிகளை கொடுப்போம். ஹலோ, எந்த அளவுக்கு இயேசுவில நிலைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வார்த்தை குவாலிட்டியா இருக்கும். எந்த அளவுக்கு இயேசு நிலைச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய செயல்களும் செய்களும் தேவனுக்கு உண்பாக நல்லா இருக்கும். ஆண்டவருக்காக இதாவசியோட நன்மேசியோட ஊனதிச்சோட கத்தர் காய்தாசியோட என்ன தெரியுமா, அவன் இயேசுவில் நிலைச்சிருக்கப்படியா அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது பாரு. அல்ல, அதை விட்டுட்டு உலகத்துக்கு அடுத்தக்கானுங்க, அதை வாங்கலை இதாங்க அங்க போன இங்க போனோம் அதை செய்யும். என்ன தெரியுமா, நம்ம உலகத்தின் பிள்ளைகளை போல இருக்கிறபடியால உலகத்து காரியங்கள் நமக்குள்ளே இருக்கு. அவை நிபந்தனை என்னவென்றால் இயேசுவிலே நாம் நிலைத்திருந்தா தான் நாம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஹலோ, உலகத்தில் நிலைச்சிருக்கிற மனுஷன் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க முடியாது. தன்னையே நம்பி தண்ணில் நிலைச்சிருக்கிற மனுஷன் ஆண்டவருக்கு ஏற்ற கனிகள் கொண்ட சிலபர் எந்த புத்தி, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு புத்தி இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு பலம் இருக்குது, எனக்கு ஆற்றுக்கு சோ தண்ணிலேயே தான் நிலைச்சிருக்கிறான். இனி சில மட்டும் டிபெண்ட் பண்றாங்க, அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்வார், அவர் வருவார், அவர் கதைப்பார், சோ அண்ட் சோ மற்றவர்களே டிபெண்ட் பண்ற. சோ நாமும் ஆண்டவர் இயேசுவில் நிலைச்சிருக்காங்க. இப்ப அடுத்த கேள்வியில தெரியுமா, இயேசுவில் நிலைச்சிருக்கா என்ன பாசம், எப்படி இயேசுவில் நிலைச்சிருக்கிறது? ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமோ, கீழே வாசிட்டு போனா தெரியும். நேரம் போது இயேசுவில் நிலைச்சிருக்கிறது சொன்னா என்ன தெரியுமா, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கை கொள்வதுதான். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இயேசுவிலே நாம் நிலைச்சிருக்கிறோம். ஹலோ, கீழே நீங்க பாத்திர எண்ணில நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்கள், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். மூணு காரியங்களை இயேசு சொல்றாரு. என்ன நிலைத்திருங்கள், வார்த்தை நிலைத்திருக்கின்ற அன்பு. எனக்கு அறிமுகங்களே, இயேசுவில் நிலைத்திருக்கின்ற அர்த்தம் தெரியுமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம வாழ்றத. ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை, இந்த வேதத்தின் வார்த்தைகளின்படி வாடாத ஒருவன் ஆண்டவர் இயேசுவிலே அவன் நிலைத்திருக்கவே இல்லை. ஒருவேளை அவன் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், ஒரு சூழலும் அவன் பரிசுத்தம் அமைச்சு. நான் அதை குறிச்சுலாம் பேசல, இயேசுல நிலைச்சிருக்கிற வாழ்வண்டா அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பதே ஆகும். ஆகவே நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளோட குவாலிட்டியும் நம்முடைய செயல்கள் செய்களும் இருக்கும் என்று வெளிப்படையாக சொல்றேன். ஏன் தெரியுமா, ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் தான் கதைக்கிறது போல யோசிப்பான். நான் கதைக்கு போற கதை சரிதானா, நான் சொல்ல போற அபிப்பிராயம் சரிதானா, நான் பேச போற காரியம் சரிதான். ஒரு மனுஷன் பேசுறதுக்கு முதல்ல யோசிப்பான். ஏன்னா அவனுக்குள்ள எனக்கு தெரியுமா, அவன் தேவன மனுஷன், தேவனுக்கு பயந்தவன். சில காரியங்களை செய்யறதுக்கு முதல் அவன் யோசிக்கிறான், இது சரியா, இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா. ஊழிய காரியங்களை செய்யறதுக்கே நாம இவ்வளவு ஆண்டுகளும் வந்தார் இல்ல, இது உள்ள ஊழியம் தானே கூட நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்டு போயில. நமக்கு ஆண்டவரத்தை நியமிச்சிருக்கா, எல்லாம் ஊழியம் தான். பட் தேவன் எனக்கு அதை சொல்றதுக்கு, இதை செய்யறதுக்கு அதை நியமிச்சிருக்கா, தட் இஸ் மை ப்ராப்ளம். வாட் இஸ் யுவர் கோல், உடைய அழைப்பு என்ன, உடைய இலக்கு என்ன, உடைய ஊழியம் என்ன, உடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, உடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பார். கண்டிஷன், நல்ல கனிகளை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசுவை நிலைத்திருக்கு. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. சங்கீதம் முதலாவது அதிகாரம் படிங்க. சங்கீதம் முதலாவது அதிகாரம் முதலாவது சீக்கிரம் படிங்க, முடிப்போம். சங்கீதம் முதலாவது அதிகாரம்,
ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்
கர்த்தருடைய
வேதத்தில்
அவன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரம் போல இருப்பான். ஹலோ, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரம் போல இருப்பான். இப்ப என்ன கவனிங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற பெரும்பாலான மரங்களுக்கு சீசன் இருக்குது, ரைட்? இந்த ஸ்பிரிங் வந்துட்டு, ஐ மீன் என்ன, புரியலுங்க, வந்துட்டு வசந்த காலம் வந்துட்டு. இப்ப என்ன நடக்குது, எல்லாம் பச்சையா நிக்குது, பார்க்கவே பியூட்டிஃபுல் டைம் இது. எப்பவுமே பார்த்தா எல்லாம் பச்சையா சிரிச்சுட்டே இருக்கு. அட்ட என்ன அழகா இருக்கு, பூ எல்லாம் பூத்திருக்குது. ஆனா அக்டோபர் நவம்பர் மாதத்துல எல்லாம் மஞ்சளாகி கொட்டி எல்லாம் கம்பும் தடியுமா இருக்கு. ஏன் அதுக்கு மரத்துக்கு தெரியுது விண்டர் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டிருந்தீங்க, அதுக்கெல்லாம் படிப்பு குடிச்சு அதுல யூனிவர்சிட்டி போனதா கொண்டு போல, ஆனா அதுக்கு தெரியும் உப்ப காய்க்கணும் வெப்ப பூக்கணும் எங்க கொட்டணும் எப்படிங்களா, அதுக்கெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் அந்தந்த காலத்துல அதெல்லாம் செய்யுது. ஆனா மனுஷன் மாத்திரம் தான் எல்லாத்தையும் விட்டு கோட்டை விட்டு கம்பு தடியும் பண்ணிக்கலாம் பாரு. அவனுக்கு சில பேருக்கு பார்த்தா எப்பயும் விண்டராகவே இருக்கு. என்னன்னா அவன் இலையும் காணையில மரத்தையும் காணையில பழத்தையும் காணும் உண்டையும் காணும் கம்பும் தடி இல்லையா, ஏன் கனி கொடுக்காம இருக்கா விண்டட்டை சொந்த குளிர்ந்து பாருங்க. ஆனா சில மரத்தை பார்த்தா எப்பயும் சமர்தாம அது எப்பயும் பச்சையா இருக்கும், அதுல எப்பயும் கனி காணும் எப்பயும் பழங்க காணும். இப்படிப்பட்ட மரங்களை பார்த்து எஜமா சந்தோஷப்பட மாட்டார் நீங்க யோசிப்பார். சோ நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்மரம் கிடையாது விண்டரும் கிடையாது, அவர்கள் எப்பொழுதும் கணிதம் தேவனுக்கு எட்டு கனிகளை கொடுத்துட்டே இருப்பார். பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு விண்டர் இருக்காது, கஷ்டம் சில பேருக்கு பிரச்சனை கஷ்டம் வந்துட்டா விண்டர், எல்லாம் சரியா இருந்தா சம்மர். ஆனா இங்க பாருங்க அவன் என தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரம் போல இருப்பான். அவன் யார் தெரியுமா, கத்தடி வேதத்துல பிரியமா இருந்து கிரகமும் பகனும் தியானம் என்னத்துக்கு என்ன பிரியமா இருக்க ஏன் தியானம் அதன்படி செய்ய, அவன் வடிவாக கருத்தாக அதை படிக்கிறான் விரும்பி படிக்கிறான் வாசிக்க ஏன் தெரியுமா அதை செய்யணுமே அதை கை கொள்ளணுமே அதன்படி நடக்கணுமே. அப்படிப்பட்டவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரம் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவன் வாய்க்கும்
நீங்கள்
மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் நம்பர் ஒன் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராய் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல கனிகள் காணப்பட்டது. கலாத்தியர் 5 இருபத்தி 22 பாத்தீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய கனிகள் குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில யோசிப்பட வாழ்வில தாவிதட வாழ்வில தானியோட வாழ்வில இப்படிப்பட்ட குணாதிசயம் நம்முடைய ஆண்டவர் இயேசு எல்லாவற்றுக்கும் மேல பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. ஆகவே நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட கனிகள் வரணும் காணப்படணும். அதை விட மேலே இருக்கு மாமிசத்தின் கிரியைகள் அவைகள் நம்முடைய வாழ்வில காணப்படுமா இருந்தால் நாம் தேவடைய ராட்சியை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அதிகாரத்திலே சொல்லப்படுது 5 ஆகவே எனக்கு அறிமானங்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வாயின் வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் செய்கைகள் இவர்கள் நாம் ப்ரொடியூஸ் பண்ணுகிற கனிகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. மரமானது கனிகளாலே அறியப்படும் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். எனக்கு அறிமானவர்களே நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியில போடப்படும். இப்பொழுதே கோடரியானது வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா, கனி கூடாத மரத்தை எல்லாம் வெட்டதுக்காக. ஆகவே நமக்கு காலம் தந்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஒரு வருஷம் ஆண்டவர் கூடி கொடுத்திருக்கலாம், யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிறோம் நாளைக்கு எப்படி இருப்போமோ தெரியாதயா, தெரியாது. ஆனா இது இன்றைக்கே ரட்சணியனா இப்பொழுதே அன்னைக்கிற காலம். திஸ் இஸ் த டைம் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட் ஹூ லவ்ஸ் யூ. உன்னை நேசிக்கிற ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதுக்கு இதானப்பா நல்ல காலம். ஐயா நல்ல செயலை செய்ய, நல்ல கிரியைகளை செய்ய, நல்ல வார்த்தைகளை பேசு, பக்தி விருதுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசு, அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். ஒரு வாழ்க்கையில வெளிப்படுகிற கனிகளை குறித்து ஜாக்கிரதாரு. ஏனென்றால் ஆண்டவர் நல்ல மரங்களை அவர் விரும்புகிறார். நாம் நல்ல வாழ்க்கை நாம் வாழணும், நல்ல மரத்துக்கு நாம் உப்பாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வாழ வைப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். நாம் யாவர் எழுதிருப்போம், ஜெபம் பண்ணுவோம்.